கடந்த கிழமைகளை பார்த்தால் உலகம் எங்கிலும் அதிகமான விடுமுறைகள் இல்ல, வெள்ளி சனி ஞாயிறு திங்களும் விடுமுறை. இங்கே ஹோஸ்டம் உண்டாக்குன்னு சொல்வார்கள். லண்டன்ல போன ஈஸ்டர் டே அடுத்த நாள் லீவு நாள்னு சொல்வார்கள். அநேகர் என்ன செய்கிறார்கள் சொன்னால், கிறிஸ்து வந்தார், பிறந்தார், அறையப்பட்டார், உயிர்த்தெழுந்தார் என்று கேட்கிறார்கள், நம்புகிறார்கள். ஆனால் அதை ஏன் என்று உணராமல் இருக்கிறார்கள். ஒரு கிறிஸ்தவ நாடு இன்றைக்கு இப்படி போற அன்னைக்கு மிக கஷ்டமா இருக்குது. ஆனா அப்படி அந்நாட்டிலே கொண்டு வந்து அந்த தேவன் எங்களை நடத்தி வருகிறார். ஆகவே நான்கால் எங்கால் லீவு கிடைத்தால் இந்த நாலு நாள் கூட எடுத்தால் பத்து நாள் நிக்கலாம். இல்ல முன்னுக்கு நாலு நாள் லீவ் எடுத்தால் பத்து நாள் லீவ் இருக்கும். எங்கேயாவது போய் வரலாம் என்றுதான் இருக்கிறார்களே தவிர, இயேசுவை குறித்து அறிந்து கொள்றதுக்கு அவர்கள் அக்கறை செலுத்துவதில்லை. அதை உணராமல் இருக்கிறார்கள். அறிந்திருக்கிறார்கள், ஏன் என்றதை அவர்கள் சிந்திக்கிறார்கள். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் இந்த பூமிக்கு அவர் வருவதென்று சொன்னால், வேதத்திலே பார்க்கும்போது பிதா குமார பரிசுத்த ஆவியானவர் ஆரம்பத்தில் போது நமது சாயலாய் மனுஷனை உண்டாக்குவோம் என்று ஆரம்பத்திலே சொல்லப்பட்டு மனுஷனை சிருஷ்டித்தார். ஆனால் பிறகு பார்த்தால் அந்த தெய்வமே அவருக்கும் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இந்த உறவு ஏதும் தோட்டத்திலே இல்லாமல் போன போது அந்த உறவை மீண்டும் தேவன் ஏற்படுத்தும்படியாய் இந்த பூமிக்கு அவர் என்ன செய்தார், மனுஷ சாயலாய் இந்த பூமிக்கு அவர் வந்தார், பிறந்தார், 33 ஆண்டுகள் வாழ்ந்தார், 3.5 வருடம் நன்மை செய்கிறார், சுற்றி திருந்தி அநேக காரியங்களை செய்தார், மறைத்தார், உயித்தார், மீண்டும் அவர் வருகிறார். இந்த தினத்தை உலகம் முழுவதும் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிறார்கள், அவருடைய இறப்பை கொண்டாடுகிறார்கள், அவரை உயிர்த்தெழுதலையும் கொண்டாடுகிறார்கள். அவர் உயிர்த்தெழுதலை கொண்டாடுற ஒரே ஒருவர் சொன்னார், நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. லாசரு உயிர்த்தான், பிறகு மறித்து விட்டார். விதவை மகள் உயிர்த்தான், பிறகு மறித்து விட்டார். ஆனால் இயேசு சதா காலங்களும் நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராய் இருக்கிறார். ஆகவே வேதத்திலே நாங்கள் பார்க்கிற காரியங்கள் அவருடைய பாடுகளை குறித்து, 7 அவர் சிலுவையிலே மொழிந்த 7 பொன் முத்துக்கள், அதுகளை குறித்து நாங்கள் கடந்த கிழமை நாங்கள் தியானித்தோம். வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்த ஞாயிறு குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏன் இப்படியான பாடுகள், இப்படியான காரியங்கள் எப்படி நடந்தது என்ற காரியங்களை குறித்து ஒரு சில காரியங்களை பார்த்து நாங்கள் கடன் செல்ல போகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு எங்கே என்ற நீதிமன்றத்தில் இருந்தாலும் முதலாவது அங்கு என்ன நடக்கும் சொன்னால், நீதி விசாரிக்கப்பட்டுத்தான் அங்கே தீர்ப்பு அளிக்கப்படும். ஆனால் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நியாயம் விசாரிக்கப்படுவதற்கு முன்னரே தீர்ப்பு அவருக்கு அளிக்கப்பட்டது. வேதவசனத்தில் தான் நான் சொல்கிறேன் என்றால், முதலில் மரணத்தை தீர்ப்பளித்து விட்டு விசாரணை நடக்கிறது. வெளிவேஷமாய் மற்ற மக்கள் பார்க்கும்படியா அங்கே விசாரணை நடக்கிறது. ஆனால் விசாரணைக்கு முன்பே அவருக்கு தீர்ப்பளிப்பட்டது. எந்த நீதிக்கும் இது பொருத்தமானது அல்ல. இதை சோவான் 11 அதிகாரம் 50 வசனத்தை வாசிக்க கேட்போம். சோவான் 11 அதிகாரம் 50 வசனம்.
ஜனங்கள் எல்லோரும் கெட்டுப்போகாத படிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மதிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்கள் என்றான்.
ஆறு சொன்னால், அந்த நாளிலே பிரதான ஆசிரியனாயிருந்த காய்பா என்பவன் இவர்களை குறித்து சங்கத்தில் வைத்து ஒரு காரியத்தை சொல்லுகிறான். இத ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடி, ஆசாரியரும் லேவியரும் இவர்களை குற்றம் பிடிக்கும்படி இவரை பின்தொடர்ந்து எந்தெந்த காரியத்தில் வரி செலுத்துவது, எந்த காரியத்திலும் குற்றம் பிடிக்கும்படி சுகமாக்குறது, ஓவினாலே எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து எல்லாவற்றுக்கும் அவர் சொல்லி இந்த காரியத்தை அவர் செய்யும் போது இந்த காய்பா மத்து ஆசாரியர் பரிசு வந்து இவரிடத்திலே சொல்லுகிறார்கள், இவர் இருக்கிறதுனால் ஜனங்கள்லாம் அவர் பக்கம் திருப்புறார்கள், அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, குஷ்டரோகிகள் குணமாகிறார்கள், குருடர்கள் பார்வையிடார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், வலி பிடித்தவர்கள் சுகமாகிறார்கள், பெரிய காரியங்கள் நடக்கிறதே, இவரை எல்லாரும் இவரை பின்பற்றி போய்விடுவார்கள் என்று சொல்லி பொறாமையினால் அவரை எப்படியாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த இவர்கள் சங்க கூடுகையே அந்த அந்த நாளிலே காய்பா பிரதான ஆசாரியனாயிருந்தான். அவன் சொல்லுகிற காரியம்தான், ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடி ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மறிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று நீங்கள் சிந்திக்காமல் இருக்கிறது என்ன என்று சொல்லப்பது. ஆகவே அதன் பிடிவுதான் அவர்களே சொன்னார்கள், எப்படியாவது இவரை பிடித்து நாம் சிலுவையிலே அறைந்து கொன்றுவிட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் செயல்பட்டார்கள். அப்ப இது சத்தத்துக்கு விரோதமான காரியம். ஆகவேதான் அவரை விசாரித்த சொல்லுகிறார், இவரிடத்தில் எந்தவித குற்றத்தையும் நாம் கண்டுபிடிக்கவில்லை, அவர் எப்படி சிலுவையில் அறைகிறது. ஆனால் இவர்கள் முதலே தீர்மானித்து விட்டார்கள். என்னிடத்தில் சொல்லப்படுகிறது, வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாய் இதெல்லாம் நடந்தது, இது உங்களுடைய நேரமாய் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்றார். சரி, இரண்டாவது, இயேசுக்கு எதிராய் என்ன சொன்னார்கள், பொய் சாட்சி சொன்னார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத விருப்பமில்லாத காரியம் என்ற நாள் பொய் பேசுவார், பொய்யை களைந்து போட்டு என்று சொல்லப்படுது. அப்ப தேவன் ஆண்டவராய் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுக்கு முன்பாக அவர் உலக மக்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்க இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் என்பதை அறியாமல் அவர் மீது என்ன செய்தார்கள், பொய் சாட்சி சொல்லி அவரை நிரூபித்து என்ன செய்தார்கள், மத தலைவர்கள் அந்த நாளில் இருந்து ஆசாரியரும் பரிசேயரும் மத தலைவர்கள் என்ன செய்தார்கள், எப்படியாவது பொய் சாட்சிகளை சொல்லி பல நிலைகளிலே உறுதிப்படுத்துவதற்கு பின்னே அவர்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ள இவங்களுக்கு இது நடக்கவில்லை. எப்படியான காரியங்களை எல்லாம் கொண்டு குவித்தார்கள், என்னென்ன சாட்சிகளை கொண்டார்கள், அது ஒன்றுமே, ஜனங்களை வஞ்சிக்கிறார்கள், வரி கொடுக்க வேணாம் என்று சொல்றார்கள். ஆண்டவர் சொல்லவே இல்லை, ஆண்டவர் என்ன சொன்னார், வரி கொடுக்க உங்க போதகர் வரி செலுத்தவே இல்லையான் சொல்லும் போது பேதுரு சொல்ற, நீ கடலுக்கு போய் மீனை பிடிச்சிருந்து வாயத்துற காசிற்கும் அதை உனக்காக வினக்காக கொடு, ராஜாக்கள் கொடுக்க தேவை, ராஜாவின் பிள்ளைகள் கொடுக்க தேவையில்லை அப்படி சொல்லியும் போடும். இவர்கள் என்ன செய்தார், பொய் சாட்சி, வரி கொடுக்க வேண்டாம்னு சொன்னார். இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது சிலுவையில் அறைய வேண்டும் முதல் நியாயம் இல்லாத முறையிலே முதலாவது செய்தார்கள். இரண்டாவது அவர்கள் செய்த காரியம், பொய் சாட்சிகளை மத தலைவர்கள் நன்கு வேதத்தை அறிந்தவர்கள் நன்கு கற்றவர்கள் அவர்கள் எப்படியாவது பொய் சாட்சியை சொல்லி இவரை குற்றவாளியா தீர்க்கும்படி அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் அங்கே இவரிடத்தில் ஒரு குற்றம் காணவில்லை என்று அங்கு சொல்லுகிறார் ஆசாரி. அடுத்தது மூன்றாவது காரியம், இயேசு கிறிஸ்துவை சனகிரி சங்கம் ஆலோசனை சங்கம் என்று சொல்லப்பட்டது, அது இரவிலே கூடக்கூடாது. சனகிரி சங்கம் என்றால் அது பகலில் தான் கூடப்பட வேண்டும். ஆனால் இந்த சனகிரி சங்கம்
இரவிலே கூட கூடாது. பாருங்க எத்தனை காரியங்கள் நடக்குது. பொய் சாட்சி சொல்றார்கள், முதலாவது அவருக்கு தீர்ப்பை அளித்து விட்டு அவருக்கு சிலையறைய விசாரிக்கப்பட்டது. மூன்றாவது சனையர் சங்கம் இரவில் கூடக்கூடாது என்பது அந்த நாள சட்டம். ஆனா கத்தரை இரவில் விசாரித்து அவர்களை சட்டப்படி தவறான இது காரியம். எப்படி இரவில் இது நடந்தது என்று சொன்னால், அங்கே பேதுரு மரணிக்கிற காரியத்தை குறித்து அங்கு சொல்லப்பட்டது. லூக்கா 22 அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 22 அதிகாரம் 53-55 வரை.
நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உங்களுடனே கூட இருக்கையில் நீங்கள் என்னை பிடிக்க கை நீட்டவில்லை. இதுவோ உங்களுடைய வேலையும் அந்த காலத்தின் அதிகாரமுமாய் இருக்கிறது என்றார். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்தில் பின் சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான்.
அங்கதான் பேதுரு மறதளிக்கிற காரியத்தை கேட்கிறான். அப்ப இரவிலே நெருப்பு மூட்டி எங்க இருந்தார்கள்? பிரதான, பாருங்க 54 வசனத்திற்கு, பிரதான ஆசாரியனுடைய வீட்டில். அப்ப வீட்டில் விசாரிக்கப்படக்கூடாது, இரவுல விசாரிக்கப்படக்கூடாது. அப்ப இங்க என்ன நடந்தது? இயேசுவை எல்லாம் முரணான காரியம் தான் அங்க நடக்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து தன்னுடைய காரியங்களை விளக்கவோ அல்லது அவர்களுக்கு பேசவோ அங்க உரிமை இயேசுவுக்கு அளிக்கப்படவில்லை. எந்தவித உரிமையும் அவர்களுக்கு அளிக்கப்படுது. அதுக்கு பிறகு பிரதான ஆசாரியன் கர்த்தரை ஆணையிட கூறிய பின் கர்த்தர் கூறிய உண்மை சாட்சியிலே அவரை நியாய தீர்ப்புக்கு உட்படுத்தியது தவறு. அவர் என்ன சொன்னார்? நான் தேவனுடைய குமாரன், நீர் சொல்றபடியே என்று சொன்னார். தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியால், உண்மையை சொன்னபடியால் அவர்கள் என்ன செய்தார்கள்? இனி இவரிடத்திலிருந்து நாங்கள் என்னத்தை சிலுவிடுவோம்? உடைகளை கிழித்து போட்டு இவரை சிலுவில அறையுங்கள், தூஷணம் சொல்லுகிறான் என்று சொல்லி வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை குறித்து அங்கே சொல்லப்பட்டார். இவ்வளத்தையும் அவர் பொறுமையாக அடிக்கப்படுற ஆடுகளைப் போல இருந்தது. காரணம், நீயும் நானும் அப்படி சமம் வர வேண்டும் என்று. அது மட்டும் திரும்பில்ல, தேவாலயத்துடன் சேர்ந்துதான் ஆலோசனை சங்கம் அல்லது நீதிமன்றம் அறை இருக்கும். இங்கு வைத்துதான் மட்டுமே விசாரணை நடத்தப்பட வேண்டும். அப்ப ஒரு விசாரிக்கிறதுனா ஆலயத்துக்கு பக்கத்துல விசாரணை மன்றம் இருக்கும், அங்கே விசாரணை செய்வதுதான், அங்கேதான் நீதி வழங்கப்பட வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு நீதிமன்றத்துக்கு வெளியே பிரதான ஆசாரியன் வீட்டிலே வெற்று தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. இது நீதிமன்றத்துக்கு வெளியே கொடுத்த தீர்ப்பு, நிச்சயமாகவே அது செல்லுபடியாக. ஆனால் அவரை சொல்லில் அறைந்தார்கள். இப்ப இவ்வளவும் முரண்பாடான காரியங்கள்லாம் நடந்தது. நீதிமன்றத்திலே வழக்கு கொடுத்து அவருக்கு எந்த தீர்ப்பும் அளிக்கப்படவில்லை. தீர்ப்புக்கு முன்பே அவருக்கு மரணத்தை விதித்து அவர்கள் ஆலோசனை சங்கத்தில் செய்து குற்றம் பிடிக்கும்படியாக நடந்தார்கள். அது மாத்திரமாக பொய் சாட்சி சொன்னார்கள். சனிசங்கம் இரவில் கூடக்கூடாது. இரவிலேயே ஆண்டவர் விசாரிக்கப்பட்டார். இரவிரவாய் இரவிரவாய் விசாரிக்கப்பட்டார். அவருக்கு தன் உரிமையை சொல்வதற்கு வாய்ப்போ எந்தவித உரிமையும் அவருக்கு அளிக்கப்படவில்லை. தேவன் உண்மையாய் அவருக்கு சொன்ன சாட்சி நிமித்தம், நான் தேவனுடைய குமாரன் சொன்ன நிமித்தம் அவருடைய சிலுவையில் அறைந்தார்கள். அது மாத்திரமல்ல, தேவாலயத்துக்கு பக்கத்தில் நீதிமன்றம் இருக்கும். அந்த நீதிமன்றத்திலே நீதி வழங்காமல் வெளியிலே நீதி வழங்கினார்கள். அது செல்லுபடியாகாது. ஆனால் அவர் சிலுவையிலே அறைந்தார்கள். யாரார் ஓசன்னா 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 என்று அதுக்கு முதல் கிழமையிலே பாடினார்களோ அதே ஜனம்தான் சிலுவிலே அறையும் சிலுவையிலே அறையும் என்று சொல்லப்பட்டார். ஜனங்களுடைய இது நிமித்தம் தனது பதவி போய்விடும் என்ற காரியத்தின் நிமித்தம் அந்த காரியத்தை அங்கே நடந்தது. இது ஆறு காரியங்களை பார்த்தோம். ஆறும் முரண்பாடான தேவனுக்கு சட்டத்துக்கு புறம்பான காரியங்கள் நடந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார். அப்படி என்று சொன்னால் அந்த இயேசு அறையப்பட்டதுக்கு காரணம் நாம் தான். நாம் ஒவ்வொருவர் செய்த அக்கிரமம் ஒவ்வொரு செய்த பாவங்கள் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். எல்லா உலக பாவங்களையும் சுமந்து அவர் தீர்த்தார். சரி, இப்படியாய் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து காரியங்கள் நடந்ததாலும் இன்றைக்கு உலக அதிசயங்கள் என்று பார்த்தால் கிட்டத்தட்ட நான் ஏழு அதிசயங்களை எடுத்திருக்கிறேன். ஏழு அதிசயம் என்று சொன்ன உடனே நீங்க உடனடியா போவீங்களுங்க, சாய்ந்த கோபுரம், ஈவி டவர் இல்லையா, அதுதான் போவீங்க இல்ல. வேதத்தில் இருந்தான் ஏழு அதிசயங்களை காரியில் தேவன் செய்திருக்கிறார். உலக அதிசயத்திலே ஏழு காரியங்கள் நாம் தேவசோமத்திலே பார்த்து அங்கே சிலுவையிலே தேவன் செய்த சில காரியங்களை குறித்து பார்த்து நாங்கள் செபித்து கடன் செல்லப்படுறோம். கிட்டத்தட்ட ஏற குறைய 1600 வருடங்களுக்கு மே முன்பு காலத்தில் பல்வேறு தேசங்கள் இருந்து தேவன் உள்ள ஏழு உலக அதிசயங்களே முதலாவது அதிசயம் 1600 வருடங்களுக்கு முன் பல்வேறு தேசங்களில் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டிருந்த 40 மேற்பட்ட பரிசுத்தவான்கள் மூலம் எழுதப்பட்ட சிறிதும் பெரிதுமான 66 புத்தகங்கள் ஒரே புத்தகம் தான் பைபிள். வேதம் காட்சி அளிக்கிறது இது உலக அதிசயங்களே ஒன்று. 66 புத்தகங்கள் அடங்கியதான், கிட்டத்தட்ட 40 பேர் எழுதின. பாருங்க, சாதாரண ஒரு மனுஷனா இருந்தால் அவர் ஜனவரியில எழுதின காரியத்துக்கும் இல்ல நடுப்பதில் எழுதின காரியத்துக்கும் அல்ல டிசம்பர்ல எழுதின காரியத்துக்கும் அதன் முரண்பாடுகள் வேறுபாடுகள் இருக்கும். ஆனால் இது 40 வேறுவேறு தொழிலை செய்தவர்கள், 40 பேர் சேர்ந்து எழுதின காரியங்கள் ஒன்றோடு ஒன்று ஒத்திருக்கிறது. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு காரியங்கள் அநேக காரியங்கள் ஒத்திருக்கிறது. ஒன்று ஒன்று ஜோடி இல்லாமல் இங்காது இன்றைக்கும் அநேக தீர்க்கதரிசனங்கள் சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இருந்தபடி கிட்டத்தட்ட 25 தீர்க்கதரிசனங்கள் ஒரே நாளிலே நிறைவேற்று. காலை 9 இறக்கம், மாலை 3:00-6 மணித்தளத்துக்களே 25 தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறுதலை காண்கிறோம். அப்ப 25 தீர்க்கதரிசனங்கள் இந்த வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப 40 பேர் எழுதின 66 புத்தகங்கள் ஒன்று ஒன்று ஒவ்வொன்றதாய் ஒன்று ஒன்று சேர்ந்ததாய் ஒரு வசனம் ஒருவருக்கு ஒத்ததாய் ஒரு வசனம் ஒரு வசனத்தோடு எங்களை ஊண்டிக்கட்டுவதாய் இருக்கிற. ஆகவே இந்த வேதம் உலக அதிசயங்களே ஒன்று. இரண்டாவது, இந்த வேதகம் என்ற இந்த ஒரே புத்தகம் மட்டும் கிட்டத்தட்ட 1800 மேற்பட்ட மொழிகள் பாசைகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இது உலக அதிசயங்களில் ஒன்று. ஆண்டவருக்கு சில பாடுகளை குறித்து, மறித்தலை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து, மீண்டும் ரகசிய வரப்போறது குறித்து, ரகசியமாய் பகிரங்கமாய் வரப்போற காரியத்தை குறித்தும் இந்த வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நடந்து கொண்ட ஐரோப்பா நாடுகள் எல்லா காரியமும் இதிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரே நாணயமாய் வரும் என்ற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்க நடந்து கொண்டிருக்கிற 3வது உலக யுத்தத்துக்கு ஆயத்தமாய்க் கொண்டிருக்கு இந்த உலகம். ஆகவே கிட்டத்தட்ட 1800 மேற்பட்ட மொழிகள் இன்றைக்கு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு சொன்னால் இந்த வேதம் தான். ஆகவே இது
இரண்டாவது உலக அதிசயத்தில் ஒன்று.
மூன்றாவது உலக அதிசயங்கள் ஒன்று, இந்த உலகம் முழுவதும் அதிக அளவு விற்பனையாகிறது அல்லது விநியோகிக்கப்படுகிறது ஒரே புத்தகம் வேதாகமம் மட்டுமே. இது மட்டும்தான் இன்றைக்கு அதிகமாக விற்பனை ஆகிறது, இன்றும் விநியோகிப்பிருக்கிறது, இன்றும் ஒளியாக இருக்கு. என்ன சொன்ன 1600 வருடங்களுக்கு முன்பு சொன்னா, அதுக்கு முன்பு அவர்கள் என்ன செய்வார்கள், பத்திரிகை எழுதி சுருளா சுருட்டி எங்கே மித்திருப்பார். இது புத்தவடியில வந்த காரியத்தை குறித்தான் நான் சொல்லுகிறேன். சரி, மூன்றாவது உலக அதிசயம், இது அதிக அளவிலே விற்பனையாக. நான்காவது உலக அதிசயம் என்ன சொன்னார், இந்த வானத்திலே பூமியிலே காணப்படுற காரியங்கள் ஒரு நாள் நிச்சயமாகவே நிச்சயமாகவே ஒளிந்து போகும், அழிந்து போகும். ஒரு இடத்துல சொல்றது, பாய சுருட்டுவது போல சுருட்டுவேன் என்று நல்ல தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்ட, பாய சுருட்டுவது போல சுருட்டப்படும். நீங்க இது பார்க்கலாம், இந்த பெரிய பில்டிங் இருக்கு, இந்த பெரிய கட்டிடங்கள் இருக்கு, இடி விழாம மேலுக்கு எல்லாம் இடி தாங்கில எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு அழியும், இல்லாம போகும். ஆனால் தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைக்கும். இது உலக அதிசயங்கள் ஒன்றே. இது இதன் செய்தி இன்றைக்கு இங்கே வானொலியிலே சினிமா படங்கள் மூலம், டெலிவிஷன் மூலம், ஒலிபெருக்கிகள், கோடா கோடியான தொண்டு பிரசங்கங்கள், புத்தகங்கள் மூலம் உலகமெங்கும் மிகவுமாக லட்சக்கணக்கான வேத தாசர்கள் மூலம் பரப்பப்பட்டு வருகிறது. எந்த நேரத்திலும் எத்தனை மொழிகள் மத்தியிலும் எத்தனை காரியங்களும் இன்றைக்கு மொழிபெயர்த்து ஒளிபெருப்பொண்டே வருகிறது. எத்தனை மொழிகளில, எத்தனை டிவி சேனல்ல, எத்தனை படங்களாய் நடித்து தேவசமத்தை காட்டுகிறார். ஆகவே இன்றத்துக்கு இது ஒளியாது, தேவனுடைய வார்த்தை ஒளியாது. ஆகவே நான்கு உலக அதிசயங்களை பார்த்தோம். ஐந்தாவது உலக அதிசயத்தை பார்த்தால், அகில உலக வரலாற்றின் புருஷனை அறியாத ஒரு கன்னி பரிசுத்தாவினால் கற்பவதாய் ஒரு குமாரனை பெற்றார். தேவன் மாமசத்தில் மானிட அவதாரமாய் அதிசயமாய் வெளிப்பட்டார். அவர் நாமம் இயேசு. இதுவும் உலக அதிசயங்களில் ஒன்று. அவர் பிறப்பிலே அதிசயமானவர், அவர் பிறப்பிலே அதிசயமானவர். இதுவரையும் யாரும் பிறந்திருக்காத முறையிலே இந்த பூமியில அவர் பிறந்தார். பரிசுத்த ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. இயேசு என்ற பெயரில், ஆறாவது இயேசு என்ற பெயரில் பாவ மாமிச சரீரத்தில் வெளிப்பட்ட சர்வ வடிவுள்ள சர்வத்துக்கும் மேலான தேவன் மனுக்குலத்தின் பாவ பரிகாரத்துக்காய் தம்மை முற்றிலும் பாவிகளின் கையில் சிலுவையில் ஆணியடித்து தமது மாசற்ற இரத்தம் முழுவதும் சிந்தி மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்து உலக அதிசயங்களில் ஒன்று. அவருடைய மரணம் உலக அதிசயத்தில் ஒன்று. இன்றும் அவருடைய மரண நாள் நினைவு கூட்டுகிறார்கள், உயிர்த்தெழுந்த நாளையும் கொண்டாடுகிறார்கள். அதனால் நாங்கள் திருவந்திலே பங்கு பெற்ற வேண்டும் என்று அவர் சொல்ல புதிய உடன்படிக்கையில் நாங்கள் பங்கு கொள்கிறோம். ஏழாவது, சிலுவையில் மறித்த பின்பு கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு போர்ச்சவர்கள் இராவு பகலாய் காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். அவர் முன்பாக தீக்கசம் உரைத்திருந்தபடியே மூன்றாம் நாள் மரணத்தை ஜெயித்து உயிருடன் உயிர்த்தெழுந்து அவர் அநேக தெளிவான திருஷ்டாங்களில் நம்மை உயிரோடி இருக்கிறார் அநேகரை காண்பித்து விளக்கப்பட்டதும் உலக மகா அதிசயங்களில் ஒன்று. இயேசு கிறிஸ்து மறித்து உயிர்த்தெழுந்துட்டா கல்லறை வெறுமையா இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் நம்பிருக்க? ஏனடா சிஷ்யருக்கு வந்து ஸ்ரீ வந்து சொல்லுகிறார், நான் இயேசுவை கண்டேன் என்று. அவர்கள் நம்பவில்லை. பதினோரு சிஷ்யருக்கு வந்து போட்டு சொல்லும் போது தோமான்னு சொல்லுகிறான், நான் நம்ப மாட்டேன். வந்து சொல்லுகிறார்கள், நான் நம்ப மாட்டேன். இதுதான் அவருடைய சீசர்கள். கிட்டத்தட்ட அவர் மறித்து உயிர்த்தெழுந்து 40 நாள் எல்லாருக்கும் தரிசனமாகி, 500க்கும் மேற்பட்ட மக்களுக்கு தரிசனமாகி, எல்லா சீஷர்களுக்கும் தரிசனமாகி, பின்மாற்ற போன ஊழியலை பேதுருவை மீன்பிடிக்க போனவனை பிடித்து இழுத்து கொண்டு திருப்பவும் தேவனுடைய சபையை கட்டத்தக்கதா. இப்படியாய் ஆடுகளை பலப்படுத்தி கிருபையாய் நடத்தின தேவன் இவ்வளவு அதிசயங்களை ஒன்று. அவர் மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவர் ராஜாதி ராஜாவாய் கத்தாதி கத்தராய் இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவர் அதிசயங்களே ஒன்று. ஆகவே 7 அதிசயங்களை குறித்து பார்த்தோம். கடைசியாக இந்த சோமத்திலே நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த சிலுவையிலே நாங்கள் 7 வார்த்தைகளை குறித்து நாங்கள் பார்த்தோம். அவர் பாடுகளை குறித்து பார்த்தோம். முரண்பட்ட முறையிலே சரியான முறையிலே செய்யப்படாத காரியங்களை பார்த்தோம். இவ்வளவு 7 அதிசயங்களை பார்த்தோம். ஆனால் இந்த சிலுவையிலே சூழ்ந்த அதிசயங்கள் 7 வார்த்தைகளை குறித்து நாங்கள் கடந்து போனவை பார்த்தோம். சும்மா அசாதாரண காரியம் இல்ல. 6 மணிச்சேலம் சிலுவையிலே தொங்குவது இலகுவான காரியம் இல்ல. ஒரு முறை மூச்சிடுவது என்று சொன்னால் 2 கைகள் அடிக்கப்பட்டிருக்கிறது, 1 காலுக்கு மேல் 1 கால் அடிக்கப்பட்டிருக்கு. ஒரு மூச்சு விடுவதுனால் அந்த காலில் பிளந்து போது காயங்கள் எல்லாம் வலிக்கும், ஆணிகள்லாம் வலிக்கும். அது பத்தியெல்லாம் ஆண்டவர் சொன்னார். அப்படியா செய்தவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இவர்களை மன்னியும். மன்னிக்கிறவர்களை நாங்கள் பேர் பெயர்ந்தவர்கள் இல்ல. சரி, நாங்கள் 7 வார்த்தைகளை பார்த்தோம். இன்றைக்கு 7 அதிசயங்களை குறித்து பார்த்து நாங்கள் கடை செல்ல போகிறோம். ஆகவே 6 மணி விஸ்வவித்தியாலங்கள் 6 மணின்னு சொன்னால் காலமே 6 மணிக்கு 1 மணி 7 மணி வரை 1, 2, 2 அதான் 3 மணி வேலை என்று சொல்லப்பட்டது. 3 மணி வேலை என்று சொல்ல 9 மணி. 6 மணி வேலைன்னு சொன்னால் சரியாக பகல் 12 மணி. 9 மணி வேலை சொன்னால் 3 மணி. அப்ப இப்படியான காரியம் கிட்டத்தட்ட 6 மணித்தியாலங்கள் இயேசு சிலுவையிலே தொங்குறது. மத்தியு மாற்று லூக்காவிலே யோவான்ல கூட இந்த காரியத்தை குறித்து சொல்லப்பட்டது. ஆனால் இந்த 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரை என்ன நடந்தது? பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிட்டு வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறித்த இடம் கபாலஸ்தலம் என்ற இடத்துல மறிய அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல மாத்திரம்தான் என்ன செய்திருக்க வேண்டும்? இருள் சுதந்திர வேண்டும். ஆனா வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் பூமி எங்கும் இதுவரையும் சம்பவிக்காத காரியங்கள். புறப்புள்ள அதிசயமானவர் விசாரிக்கப்பட்டு செய்தது எல்லாம் முரண்பாடான காரியங்கள். ஆனா உலக அதிசயங்களே காரியங்களை பார்த்தோம். ஆனால் 6 மணியிலே இருள் சூழ்ந்தது உலகம் எங்கும், பூமி எல்லாம், எல்லா இன்றைக்கு இருக்கிற 5 கண்டங்கள் எல்லாம் முழுவதும் இருள் அடைந்தது, அந்தகாரம் உண்டாயிற்று. அப்ப சூரியன் என்ன நடந்தது? ஒளியை கொடுக்க மறைத்துக் கொண்டது. ஆண்டவர் படைத்த சூரியன் என்ன செய்தது? இருளை மறைத்துக் கொண்டது. மறைத்துக் கொண்ட போது அந்தகாரம் உண்டாயிற்று. பூமி எல்லாம் என்னது? நடு பகல் மத்தியானம் என்று சொன்னால் எப்படி வெயிலாயிருக்கும்? சுபேஷ் தேசத்திலே ஏசியா பகுதியை பார்த்தால் 12 மணி எப்படியா இருக்கும்? நல்ல வெயிலாய் நல்ல வெளிச்சமா இருக்கும். ஆனா அந்த நேரத்தில் பூமி எங்கும் என்ன சொல்றது? இருள் சூழ்ந்தது. எத்தனை மணி வரையும்? 9 மணி வரையும். கிட்டத்தட்ட 3 மணித்தியாலங்கள் 9 மணி வேளை என்று சொல்லப்பட்டது. 3 மணி வரையும். அப்ப 3 மணித்தியாலங்கள் காரிருள் பூமியை சூழ்ந்தது. அப்ப காருள் பூமியை சூழ்றதுக்கு காரியம் என்ன சொன்னால் என்னுடைய உன்னுடைய உலக பாங்களை அவர் சிலுவையிலே சுமந்ததனால் அங்கே காருள் உண்டாயிற்று. இருள் நட்டு பகல் மத்தியானத்திலே பூமி எங்கும். இது மத்தியு 27 அதிகாரம் 45 வசனம், மாற்கு 15:33, லூக்கா 23:45 பார்த்தால் இந்த சொல்லப்படுகிறது. ஒரு இடத்தில் இருப்பது சூரியன் இருள் அடைந்திருந்தது என்று சொல்லப்படுகிறது. முதலாவது காரியம் பார்த்தோம். இது உலக அதிசயங்களில் ஒன்று. இதுவரையும் சம்பவித்தாத ஒரு காரியம். நடுப்பகலிலே இருள் பூமியை முழுவதிலும் இருள் சூழ்ந்தது. சரி, இரண்டாவது ஒரு காரியம் அங்கே சம்பவிக்கிறது. இந்த தேவாலயத்தின் திருச்சியிலே மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் என்ன நடந்தது? இரண்டாக கிழிந்தது. இது மத்திய மாற்று லூக்கா என்ற சுவிசேஷங்களில் சொல்லப்பட்டது. நாங்கள் ஒரு வசனத்தை பார்த்து 15:38 வசனத்தை வாசிக்கும். மாற்று 15:38 வசனம்.
அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது.
சரி, பாருங்கள், திருச்சியிலே இருந்தது அந்த நாட்கள்ல. என்னென்னு சொன்னால், ஏதோத்திலே மனுஷனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு பிரிக்கப்பட்டது. ஏதன் தோட்டத்தில் திருத்தப்பட்டார்கள். இதனால் அங்கே ஆண்டவர் 10 கற்பனைகளை கொடுத்து தேவாலயத்தை எப்படி அமைக்க வேண்டும் என்று காரியங்களை கொடுத்து செய்தார். செய்யும்போது மகா பரிசுத்த தலத்துக்கு யாரும் செல்ல முடியாது. ஆசாரியன் மட்டும் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை செல்ல முடியும். அப்படியா, பரிசுத்தருக்கும் மகா பரிசுத்தருக்கும் ஒரு திருச்சியிலை இருந்தது. அப்ப இந்த திருச்சியிலை என்ன இருந்ததுன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து ஏதேன் தோட்டத்தில் வந்த உறவை மீண்டும் மனுஷன் மூலம் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே காரியத்துக்காகத்தான் இயேசு இந்த பூமியிலே வந்து வாழ்ந்து ஊழியம் செய்து மடிக்க வேண்டிய நிலைமை வந்தது. உலக பாவங்களை அவர் சுமந்து தீர்க்க வேண்டிய பூமி இருளடைவதற்கு 3 மணித்தளம் இருள் அடைவதற்கு காரியம் பாவம். அங்க என்ன நடந்ததுன்னு சொன்னால், மகா பரிசுத்தருக்கும் பரிசுத்தருக்கும் செல்லப்பட இருந்த காரியங்கள் திருச்சியிலே மேலிருந்து ரெண்டாகத்தான் கிழிந்தது. கீழந்து கிழிச்சிருந்தா என்ன சொல்லிருப்பாங்க? ஆற கீழந்து உள்ளுக்கு இருந்து கிழிச்சிடும். உள்ளுக்கு ஒருதான் போகவே முடியாது மகா பரிசுத்தோட. அப்ப அப்படி இருந்தா இப்படி சொல்லிருப்பாங்க, காசை கொடுத்து என்ன காரியங்கள் ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததே காசை கொடுத்து யாரை வந்து களை கொண்டு போயிட்டேன்னு சொன்னவர். அவர் விசாரிக்கிற காரியங்கள்ல புறான காரியங்களை செய்தவர். அப்படி செய்தவர்கள் இந்த காரியத்தையும் செய்யலாம் என்று சிறச்சியில என்ன நடந்ததுன்னு சொன்னால், சிலுவையில் அறையப்பட்ட அதிசயத்தில் 2வது அதிசயம் மேலிருந்து கீழா கிழிந்தது. கிழிந்த போது நாங்கள் எப்போதும் எந்த வேளையிலும் பிதாவுக்கும் மனுஷர்களுக்கும் இருந்த உறவிலே பாவம் நடிச்சுவராய் இருந்தது. அந்த பாவ சுவர் நீக்கப்பட்டது. சிறச்சியில மேலிருந்து 2 கிழிந்தது. அப்போது பிதாவுக்கும் எங்களுக்குமான உறவு எந்த நேரத்திலும் எவ்வளவிலும் அப்பா பிதாவே என்று நாங்கள் அவரிடத்திலே செல்ல முடியும். எந்த குருக்களிடத்திலேயோ எந்த சாமியார் இடத்திலேயோ யாரிடத்திலையும் போகவில்லை. நீயாக தேவ சமூகத்திலே செல்ல முடியும். அந்த வழியை தேவன் சிலுவையிலே செய்து முடித்தார். ஆகதான் திரைச்சியிலே மேலிருந்து 2 கிழிந்தது. இது 2வது சிலுவையில் சூழ்ந்த அதிசயம். 3வது ஒரு சம்பவம் அங்கு நடக்கிறது. அதுல மத்திய 27 எடுத்துக்கொள்ளுங்கள். 51 மத்திய 27:51.
அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2 கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது.
என்ன நடந்தது? திரைச்சியில மேலிருந்து கிழிஞ்சது. கிழிஞ்சுல தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவு ஏற்படுத்தப்பட்டது. அது முடிஞ்சவுடனே அடுத்த நாள் 3வது காரியம் என்னது? பூமி அதிர்ந்தது. தனிய இஸ்ரவேல் தேசம் மட்டும் அதுல இல்ல, பூமி எல்லாம், முதல் பூமி எல்லாம் இருள் சூழ்ந்தது போல. 3 மணிச்சாலம் இங்கே பூமி எல்லாம் என்னது? அதிர்ந்தது. கண்மலைகள் பிளந்தது. இன்றைக்கும் அநேக கண்மலைகள் வெடிப்பில் இருப்பதை அநேக விஞ்ஞானிகள் நிரூபிக்கிறார். அந்த நாளிலே இயேசு சிலுவையிலே மரித்த போது அந்த கண்மலை வெடிப்புகள் இன்றும் பூமியில் இருக்கிறார். பூமி அதிர்ந்தது. முழுவதும் பூமி உலகம் பூமி உலகத்தில் இருக்க உலகம் முழுத்திரு பூமி முழுவதும் அதிர்ந்தது. அது மட்டுமல்ல, கண்மலைகள் பிளந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அஞ்சாவது காரியம் என்ன நடந்ததுன்னு சொன்னால், அதே அதிகாரத்திலே 52 வாசிப்போம்.
கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது.
என்ன நடந்தது? கல்லறைகள் திறந்தது. எத்தனை யாரு யாருடைய கல்லறைகள்? எல்லாரும் மரித்தருடைய கல்லறைகள் திறக்கப்படவில்லை, பரிசுத்தவான்களுடைய கல்லறைகள் மாத்திரம் பூமியர்ச்சி நிமித்தம் இது குறித்தம் என்னது திறந்தது. மற்றவிட கல்லறைகள் சேதம் ஏற்பட்டது தெரியும், ஆனா எழுந்திருக்கவில்லை. கல்லறைகள் அங்கே திறக்கப்பட்டது. கல்லறைகள் திறந்தன, நித்திரடைந்த அங்கு அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, மத்திய எப்படி எழுதியிருக்கிறான் பாருங்க. அடுத்த வசனத்தை பாருங்கள், அஞ்சாவது காரியம் என்ன நடந்தது? 53
அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள்.
அவர் கல்லறைகள் திறந்தது, அநேக பரிசுத்தவான்கள் சரீரங்கள் எழுந்திருந்தது, ஆனால் என்ன செய்யவில்லை, அதை விட்டு புறப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்புதான் வசனத்தை கவனிக்கும். தனிய அந்த வசனத்தை மட்டும் எடுத்தா 52 விட்டுட்டு எடுத்தா என்ன நடக்கும்? ஆபத்து. இன்னைக்கு அநேகர் வஞ்சிக்கப்படுறது காரியமே தான். வேதத்தில் ஒரு வசனம் சொன்னா அது சொன்னதுக்கு முன்னுக்குள்ள வசனத்தையும் பின்னுக்குள்ள வசனத்தையும் நாங்கள் வாசிக்க வேண்டும். உடனே நாங்கள் பதில் சொல்லுவோம் சொன்னால் அது ஆபத்து. அதான் இன்றைக்கு பிதாவை தனியே எடுத்துக்கொள்ள ஜெகவா சாட்சிகள் இல்ல, இயேசுவை மட்டும் தனியே எடுத்துக்கொள்ள இயேசு தோன்லியன். அநேக வஞ்சன போந்தனங்கள் நடக்கிறது, நாம் கவனமா இருக்க வேண்டும். வசனத்தை வாசிக்கும் போது முன்னுக்குள்ள வசனம் பின்னதுக்குள்ள வசனத்தை நாங்கள் 52 வாசிட்டு மறிச்ச உடனே ஆண்டவருக்கு முதல் பரிசுத்தவான்களை போயிட்டு நாங்கள் நினைக்க கூடாது. 53 வசனத்தை வாசித்தால் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு வடிவாளி இருக்கிறார். மத்திய உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் எல்லாரும் கல்லறையை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு அநேக பரிசுத்தவான்களுக்கு காலம் காலமாய் எத்தனோ வருடங்கள் 1000 வருடங்களுக்கு மேலாய் மரித்தவர்கள் அநேகருக்கு காணப்பட்டார்கள். ஆகவே 6 மணி 9:30 வரையும் காரில் பூமியை சுந்தது, தேவாலயத்தின் திருச்சியிலை கிழிந்தது, தேவனுக்கும் மனுஷருக்கும் உள்ள உறவு மீண்டும் ஏற்படுத்தப்பட்டது. அடுத்தது பூமி அந்தது, கண்மலை பிளந்தது 3வது அதிசயம். 4வது கல்லறைகள் திறந்தன, 5வது அதிசயம். நித்திரை அணிந்த அநேக பரிசுத்தருடைய சரங்களும் எழுந்திருந்தன. ஆகவே நம் தேவன் அதிசயமான தேவன், இன்றும் அதிசயங்களை செய்கிறவர், இன்றும் அற்புதங்களை செய்கிறவர். சரி, 5 காரியங்களை பார்த்தோம். 6வது காரியத்தை பார்க்கிறோம். சிலுவையிலே கல்வர்கள் மத்தியிலே 2 கல்வர்கள் இருக்கிறார்கள், வலது பக்கம் இடது பக்கம் ஒரு கல்வர்கள். அவர் சொல்லுகிறார், கல்லர் ஒருவர் சொல்லுகிறான், நாங்கள் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். ஏன்? அவர் களவு செய்தது பண்ணால் தண்டிக்கப்படுகிறோம், இவரோ தகாது ஒன்றையும் இவர் செய்யவில்லை தண்டிக்கப்படுகிறார். பாருங்க, அவர் இந்த 2 கல்லருக்கும் முடிவாதான் மரணம். சிலுவை வாழ்ந்தாச்சு, மறிச்சாச்சு, மறிச்ச பிறகு என்ன செய்வார்கள்? அடக்கம் பண்ணுவார்கள், பாதாளத்தினால் அவர் போவார்கள். ஏன் தேவனுக்கு பிரியமில்லா காரியங்கள் செய்திருக்கிறார்கள். கடைசி சிக்ஷன், கடைசி நிமிஷத்தில் ஒரு கல்லன் இப்படியான வார்த்தையை சொல்லிவிட்டு, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த போது பரவுள்ள ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் என்று அநேக இடங்களில் சொல்லி அநேக ஊமைகளாய் அன்றைய நாடிலே மக்களுக்கு விளங்கக்கூடியதாய் பரலோக ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொன்னிருக்கார். இந்த கல்லன் கேட்டான யாரிடம் எந்த இடத்துல போதனை கேட்டாலும் தெரியவில்லை, மனந்திரமா இருந்தாலும் தெரியவில்லை, எந்தவித ஆதாரம் இல்லை விதத்தில். ஆனால் அந்த கடைசி சிக்க நிமிஷத்துல நாம் மறிக்க போகிறோம், பாதாளத்துக்கு போக போகிறோம், நாங்க செய்ததுக்கு நாங்க தண்டனை அனுபவிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருந்த வேளையில கடைசி சிக்க நிமிஷத்துல அந்த கல்லன் சொல்லுகிறான், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை ஒரே வார்த்தை பாருங்க, ஆண்டவர் முதல் சொன்ன வார்த்தை பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி போட்டு சிலுவையில் கூட ஆண்டவர் கடைசிக்க நிமிஷத்திலே பாதாளத்துக்கு போக இருந்தவனை கேட்கிற நேத்திரம் என்று ஆண்டவர் சொல்றார், இன்று என்னென்ற கூட பரதீசில் இருப்பாய். இப்படி பாக்கியம் சொல்லுங்க பாப்போம். இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது தன் இஷ்டப்படி தன் விருப்பப்படி களவுகளும் பொய்களும் தேவையற்ற காரியங்களும் தேவனு விருப்பம் இல்லாத காரியங்கள், ஆனால் கடைசிக்க நிமிஷத்தில் மனம் திரும்பும்போது பரதீசு செல்லப்பட்டான். சில சொல்வதுண்டு, அப்ப அந்த கள்ள ஞானசாமி இருக்க தான் பரலோகத்து போனான். நான் ஒரு கேள்வி கேட்டேன் உங்கள்கிட்ட, நீங்க சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறீங்க ஞானசாமி இருக்க சில சொல்றது கணை கேட்க கேள்விதான். கள்ள ஞானசாணம் எடுக்கதானே பரலோகம் போனா, ஏன் ஞானசாணம் எடுக்கும்? ஆண்டவரா இயேசு கிறிஸ்து எடுத்திருக்காருப்பா, அவரே எடுக்கக்கூடாத ஒரே ஒரு தேவை இல்லைன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான், அவரே எடுத்திருக்கிறார். நீதி எல்லாம் நிறைவேற்றுறது அவை, நாமும் நீதி நிறைவேற்றத்துக்கு முந்திக்கொள்ள வேண்டும். அந்த கடைசி செகண்ட்ல கடைசி நிமிஷத்துல மறிச்சு பாதாளம் போயிருந்தவர் மனம் திரும்பும்போது ஒரே ஒரு வாயினா அறிக்கையிட்ட போது ஆண்டவர் உம் ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்திருக்கும் ஆண்டு சொல்ல இன்று என்னோட பரதி செலுத்தார். எவ்வளவு பாக்கியம் மன்னிப்பை சொன்னது மாத்திரமல்ல அங்க நிறைவேற்ற காரியத்தை குறித்தும் பார்க்கிறோம். அடுத்தது கேளாத காரியம், நூற்றுக்கு அதிபதி ஒருவன் இவை எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கான். இந்த சம்பவத்தை கண்டு ஆண்டவர் சொல்றார், கூப்பிடுறார், கூப்பிட்டு மிக அசத்தமாய் மகாசத்தமாய் கூப்பிட்டு தன் ஆவியை திருவண்டத்திலே ஒப்புக் கொடுத்தார். அப்படி ஒப்புக் கொடுக்கும் போது இந்த நூற்றுக்கு அதிபதி பார்த்துக் கொண்டே நிற்கிறான். சீசர்கள், அவரோட தாய், அநேகர் விடுதலை பாட்ட சுகமான அநேகர் பார்த்துக்கொண்டு நிற்கிறார். எல்லாம் நிற்கும் போதுதான் அந்த நூற்றுக்கு அதிபதியும் பார்த்து அவரை கண்டு பார்த்துகிறார். ஒரு இடத்துல நான் நினைக்கிறேன் லூக்காவிலேயே மாத்திரம் இந்த காரியம் சொல்லப்படுறது, அவர் நீதிபரராய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. மத்தியு மார்க்கிலே பார்த்தால் இவர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன். நூற்றுக்கு அதிபதி அவன் சொல்லுகிறான், இவர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன். இன்னொரு லூக்கு எழுதும் போட்டு சொல்றார், அவர் நீதிபரர். ஆனா சரங்க சொல்றாங்க, எலியா வரட்டும் வந்து பிடிப்பாரோ, மற்றவர்களை ரசித்தார் இவர் ரசித்துக் கொள்ளட்டும், இப்ப சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், எத்தனை காரியங்களை சொல்றான். ஆனா அப்படியெல்லாம் சொல்லும் போது இந்த நூற்றுப்பது எல்லா காரியத்தையும் பார்த்து தேவனிடத்தில் ஆவியை ஒட்டுப்பு கொடுத்த போது இவர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே சிலுவையிலே சூழ்ந்த அதிசயங்கள் என்று சொன்னார், காரூர் முதலாவது வந்தது, இரண்டாவது திருச்சியிலே மேலிருந்து கீழாக குடிக்கப்பட்டது, ஏழு வார்த்தைகள் ஏழு பொன்மணிகள் மாத்திரமல்ல பூமி அதிர்ந்தது, கண்மலையும் பிளந்தது மூன்றாவது அதிசயம், அடுத்தது கல்லறைகள் எல்லாம் திறந்தது, நித்திரையடைந்திருந்த அநேக பரிசுத்த சரணங்களும் எழுந்திருந்தன, சிலுவை கடலில் ஒருவன் இயேசுவை நோக்கி ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நித்திரம் என்றார் லூக்காவிலே. சொல்லுகிறார். ஆகவே சிலுவையில் சூழ்ந்த ஏழு அதிசயங்கள், ஏழு பொன்மணிகள் மாத்திரமல்ல, ஏழு அதிசயம் அங்கே நடந்திருக்கிறது. நீங்க இதயத்தில் போயிட்டு மத்திய மாற்று லூக்கா சுவிசேஷத்தை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க, என்ன நடந்திருக்கு, என்ன சம்பவம் இருக்கிறது. மத்திய எப்படி இருக்கிறா, மாற்று எப்படி இருக்கிறா, லூக்கா எப்படி இருக்கிறா, ஜோவான் எப்படி எழுதியிருக்கிறார், ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டத்திலே எழுதியிருக்கிறார், எப்படியான காரியங்களை அது கோத்தெழுதியிருக்கிறார். ஆகவே இந்த சிலுவையிலே சூழ்ந்த ஏழு அதிசயங்களை ஏற்படுத்தி பார்த்தோம். ஆகவே கடத்தைய பார்த்து நாங்கள் செபித்து கடன் சொல்லப்போறோம். கர்த்தருடைய நாமம் அதிசயமானது என்று சொன்னார். 9:6 நீங்கள் வாசிப்போம்னா, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயம், அவருடைய நாமம் அதிசயம். இன்னுமாய் அவருடைய கர்த்தருடைய சாட்சி அதிசயமானது. சங்கீதம் 119 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 119:29 எடுத்து பார்த்தா, அவருடைய நாமம் அதிசயமானது, அவருடைய சாட்சி அதிசயமானது. அடுத்து பார்த்தா கர்த்தருடைய கிரியைகள், சங்கீதம் 119:14 பார்த்தா கர்த்தருடைய கிரியைகள் அதிசயமானது. இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருடம் நடத்தி வரும்போது வனாந்திரத்தில் வைத்து தேவன் செய்த காரியங்கள், தங்களோட குழந்த தொடக்கம் அவர் செய்த எல்லா காரியம் அதிசயம் ஆச்சரியம், அவருடைய கிரியைகள். எந்த விதவிதம் விதைக்கல, எந்த வித காரியங்களையும் செய்யல, பூசிச்சார்கள். இறைச்சி பண்ண வேண்டா காடை கில்காட்டு, தண்ணி பண்ண வேண்டா மலை பிளந்து தண்ணி, தண்ணி கசப்பா இருக்க ஒரு மரத்தை பட்டி போட்டன மதுரமா மாறிச்சு, போட்டிருந்த உட உடுப்பு கடையா இருந்தது, வனாந்திரத்துல உடுப்பு கடையா இருக்கும். 40 வருடம் ஒரு உடுப்பு போட்டு கொண்டு வந்த உடுப்பு தான், இன்றைய மாதிரி பேக்கர் சுக்கேஸ் இல்ல, சும்மா ஒரு மூட்டையை கட்டி கொண்டு வந்திருப்பாங்க. அடிமை வேலை செய்வார்கள். அதே உடுப்பை தான் அவர்கள் தோச்சு 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 போடும்போது அது புதிதாக இருந்தது. அவர்கள் வளர வளர உடுப்பு வளர்ந்தது, நோய் வர இல்லை. அவரோட பாதரச்ச ஷூ கடையும் இல்ல, ஒன்றும் இல்ல, பாதரச்ச பழசாக போவே இல்லை. 40 வருஷம் சும்மா கொஞ்சம் காலம் இல்ல, அது வளர்ந்துரு, வளர வளர சிறப்பும் வளர்ந்து தேஞ்சும் போவில்லை. அது வனாந்திரத்து நடக்கும்போது அன்றைக்கு அதே கிரியை செய்து தேவன் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய கிருபை அதிசயமானது. அது கிருபையின் காலம், அதிசயம் நடக்கிற காலம், அற்புதங்கள் நடக்கிற காலம். கர்த்தருடைய வேதம் அதிசயம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய சத்தம் ஆச்சரியமா. 29 நீங்கள் வாசித்து பாருங்கள். வீட்டு போய் கர்த்தருடைய சத்தம் என்ன செய்யும் என்று, கர்த்தருடைய ஆலோசனை ஆச்சரியமானது, அதிசயமானது, ஆச்சரியமானது, அற்புதமானது. ஆகவே தேவசமத்திலே நாங்கள் பார்த்த காரியங்கள், ஆரம்பத்திலே பார்த்த காரியங்கள், இயேசு விசாரிக்கப்பட்ட விதம், சட்டத்துக்கு விரோதமான காரியங்கள், அந்த நாட்டிலே உள்ள சட்ட வழக்கத்தின்படிக்கு எதிர்மறையான காரியங்கள், தீர்ப்பு வழங்கப்பட்ட பின் நியாயம் விசாரிக்கப்படுறது, ஒழுங்கின்மையான கதை, இப்படி எல்லாவற்றும் 6 காரியங்கள் அதில் நடக்கிறது. 6 காரியங்களும் இயேசுவின் வாக்கை நிறைவேறத்தக்கதாய் அந்த காரியம் நடந்தது. தேவன் அதிசயமானவர், அவர் அற்புதமானவர். சட்டப்படி அவர் விசாரிச்சு செய்யறதா நடந்திருக்காது நாட்கள், இந்த வேத வார்த்தை நிறைவேறத்தக குறிப்பிட்ட காலத்திலே குறிப்பிட்ட நாளத்திலே நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்தது. இரவுல விசாரிக்கப்படக்கூடாது, நீதி கொடுக்கப்படாது, வீட்டிலே நடந்தது. பாருங்க எத்தனை எந்த காரியாவது உலகத்தில் நடக்கிற காரியம் மாதிரி நடக்கல. அவர் பிறப்பு அதிசயம், அவர் வளர்ந்தது அதிசயம், அவர் ஊழியம் செய்த அதிசயம், அவர் மறிச்சது அதிசயம், அவர் உயிர்த்தெழுந்த அதிசயம், அவர் மீண்டும் வரப்போறதும் மிக மிக அதிசயம். ஆகவே சிலுவையில் சூழ்ந்த அதிசயங்களை குறித்து பார்த்தா 7 காரியங்களை பார்த்தோம். அது மாத்திரமில்ல, உலக அதிசயங்கள் இதிலிருந்து பார்த்தோம். வேதம் தான் அதிசயமானது. சிலுவை சூழ்ந்த அதிசயங்கள்,
ஆறாம் மணி 9 இருள், சேவாலத்தின் சிறு கிளைப்பட்டது, பூமி அந்தது, கல்லறை திறந்தது, நித்திரிருந்து அநேக படுத்துவர் எழும்பது, சிலுவை கல்லூரின் ஒருவன் கடைசிக்க நிமிஷத்தில் ஏற்றுப்பட்டு பலத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். நூற்று கருத்தை அவருடைய இவர் தேவனுடைய மெய்யாகவே இவர் தேவனுடைய குமார் என்று சொல்லுகிறார். ஆகவே கர்த்தருடைய நாமம் அதிசயம், அவருடைய சாட்சி அதிசயம், கிரிகள் அதிசயம், கிருபைகள் அதிசயம், வேதம் அதிசயம், அவருடைய சத்தம் ஆச்சரியமானது, கர்த்தருடைய ஆலோசனை ஆச்சரியமானது. ஆகவே அந்த அதிசய தேவத்தின் பிள்ளைகள் நாங்கள் இந்த பூமியிலே அப்படியாய் வாழ வேண்டும். உலகத்துக்கு ஒத்து போவது தேவனுக்கு பிரியமில்லை. உலகாரியங்கள் ஒளிந்து போகும். வானமும் இந்த பூமியில காணப்படுற எல்லாம் ஒளிந்து போகும். திட்டத்தை எழுதும் கொடுக்கிற பூமி கீழே சாத்த சூரியனுக்கு கீழே காணப்படுறது எல்லாம் மாயை மாயை மாயை. அப்படியாய் செல்வ சாலமோன் உடுத்தது போல ஒருவர் உடுத்தது, அப்படி வாழ்ந்தவர் அவர் எழுதுகிற எல்லாம் மாயை. கடைசியில எல்லாம் வந்து அவர் பார்த்தது என்ன, எல்லாம் மாயை. உலகத்தில் எங்களுக்கு வேலை செய்ய வேண்டும், பணம் தேவை, அநேக காரியங்கள் தேவைதான். ஆனால் எல்லாவற்றிலும் பார்க்க முதலாம் தேவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் தேட வேண்டும். அவரை நாங்கள் தட்டிக் கொள்ள வேண்டும், அவருக்காய் ஓட வேண்டும், அவருக்காய் வாழ வேண்டும், அவருக்காய் செய்ய வேண்டும். இதுதான் எங்களோடு வர்ற கூட பல. எதையும் எவரும் கொண்டு வந்ததில்லை, போகும்போது கொண்டு போகும் இல்லை. வேதவசம் சொல்றது நிர்வாணியா பிறந்தோம், நிர்வாணியாய் போறோம். ஆறாவது ஏதாவது போல சேர்த்து வச்சு கொண்டு போன ஒருவருமே இல்லை. ஆகவே தேவசோமத்திலே கொழுமில் என்று நாங்கள் ஜெபம் பண்ண போறோம். சிலுவையில் சூழ்ந்த அதிசயங்கள் அதிசயமானது, ஆச்சரியமானது. அவர் ஆலோசனை சத்தர் என்றும் வேதம் சொல்லுகிறார். அவர் அதிசயமான தெய்வம் என்று சொல்லுகிறது. அவர் ஆலோசனை கர்த்தர் என்றும் வேதம் சொல்லுகிறார். இன்றும் அதே தேவன் என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் ஆச்சரியமான காரியத்தையும் தேவன் செய்ய வல்லவர். வேதன் சொல்லுகிறது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். சதா மறித்து உயிர்த்தெழுந்து சதா காலங்களும் எல்லா காலங்களும் யெஸ்டர்டே டுடே ஃபோர் எவர் எல்லா காலங்களிலும் அவர் ஜீவிக்கிறவர் இருக்கிறார். அதே தேவன் சிலுவையில் சூழ்ந்த அற்புதங்களை அதிசயங்களை செய்த தேவன் இன்றும் அற்புதங்களை செய்கிறார். எல்லாரும் தலைகளை தாத்திய தேவசோமத்திலே தேவன் அற்புதம் தான், அவர் அதிசயம்தான். அவர் விசாரிக்கப்பட்டு சிலுவையில் அறைகிறது காரியங்களை பார்த்தால் அது கூட ஆச்சரியம் அதிசயமான காரியம்தான். வேத வசனம் நிறைவேறத்தக்கதால் இது நடந்தது. உலக அதிசயங்களில் ஒன்று சிலுவை தூண்ட ஏழு அதிசயங்களை குறித்து பார்க்க தேவன் அதிசயங்களை அற்புதமான காரியங்களை இன்றும் செய்ய வல்லவர். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, பலவும் அல்ல, பராக்கிரமும் இல்ல, தேவ ஆவியினால் ஆகும். இது தேவ ஆவியானவற்ற காலம். ஆவியானவருடைய கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஆவியானவர் செய்வார். உன்னாலே முடியாது, உன்னாலே இயலாது என்று நீ நினைத்துக் கொள்ளலாம், ஆனால் இணைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார்.